ஆஸ்திரேலிய அரசின், குறிப்பாக ஆட்சியிலுள்ள டோனி அபர்ட் அரசின் இரண்டாவது வரவு செலவு திட்டம் கருவூல காப்பாளர் ஜோ ஹொக்கியினால் நேற்றிரவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஜோ ஹொக்கியினதும் டோனி அபர்ட்டினதும் பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு வரவு செலவு திட்டமே இதுவென லேபர் மற்றும் கிரீன் கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. அத்துடன் மக்களின் வாக்குகளை வெல்வதற்கான ஒரு வரவு செலவு திட்டம் இதுவென்றும் லேபர் மேலும் கூறியுள்ளது. இக்குற்றச்சாட்டுகளை கருவூல காப்பாளர் ஜோ ஹொக்கி மறுத்துள்ளார்.
Just as last year there was no desire to go to an election, there's no desire this year. We're actually focused on doing what is right. We're focused on doing what is right. You don't give up government easily. I mean, by God, you don't. I've lost government before. It's a painful process in opposition. We worked hard to earn the trust of the Australian people. You don't give it up easily. We've got unfinished business for the nation. And the budget that I announced last night is another step along that path.
இந்த வரவு செலவு திட்டத்தில் ஓய்வூதியம் மற்றும் நலன்புரி, அதாவது பென்ஷன் அண்ட் வெல்ஃபேர் திட்டத்தில் இளவயதினர் சென்ட்ரலிங் கொடுப்பனவை பெறுவதற்கு 6 மாதங்கள் காத்திருக்க வேண்டும் என்ற முன்மொழிவு 4 வாரங்களாக குறைக்கப்பட்டுள்ளது. 22-24 வயதுக்கும் இடைப்பட்டோர் யூத் அலவன்ஸிற்கு பதிலாக ஜூலை 2016 வரை மிக கூடுதலான நியூ ஸ்டார்ட் பேமெண்டை பெறலாம். 50 வயதுக்கு கூடிய ஒருவரை வேலை கமர்த்தினால் அந்நிறுவனத்திற்கு 12 மாதங்களில் $10,000 அரசு வழங்கும். இது முன்னர் 24 மாதங்களாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை வெல்ஃபேர் திட்ட மோசடியாளர்களை கண்டுபிடிப்பதன் மூலம் $1.7 பில்லியன் அரசு மீதப்படுத்தலாம் என எதிர்பார்க்கிறது. அத்துடன் வசதியுள்ள ஓய்வூதியக்காரர்களின் அசையா சொத்துக்களை மீள் மதிப்பீடு செய்து அதற்கேற்ப அவர்களுக்கான கொடுப்பனவுகளை குறைப்பதன் மூலம் அரசு வருகிற 5 வருடங்களில் $2.4 பில்லியன் மீதப்படுத்தலாம் என எண்ணியுள்ளது. குடும்பங்களை பொறுத்தமட்டில் நானீஸ் எனப்படும் குழந்தைகளை வீட்டுக்கு வந்து அல்லது வீட்டில் இருந்து பராமரிப்பவர்களுக்கு அரசின் பரீட்சார்த்த திட்டத்தின் கீழ் $246 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளன. தடுப்பூசி போடப்படாத குழந்தைகளின் குடும்பங்களுக்கான ஃபேமிலி அண்ட் சைல்ட் கேர் கொடுப்பனவுகள் நிறுத்தப்படுகின்றன. அத்துடன் விடுப்பில் உள்ள புதிய தாய்மார்களுக்கான வேலைக்கு செல்லும் வரையான அரச கொடுப்பனவு நிறுத்தப்படுகிறது. அவர்களுக்கான விடுப்பு கொடுப்பனவுகளை அந்நிறுவனங்களே வழங்க வேண்டும். இந்த வரவு செலவு திட்டமானது முன்னியதை விட தாழ்ந்த அம்சங்களை கொண்ட ஒன்றென சொல்கிறார் எதிர்க்கட்சி பேச்சாளர் கிறிஸ் போவன்.
The unfairness and the prejudice at the heart of the last budget has lived on. Now, yes, the government has made some changes. It's the sort of budget you get when 39 of your colleagues ask the Prime Minister and the Treasurer to disappear.
இந்த வரவு செலவு திட்டத்தின் முக்கிய அனுகூலத்தை ஸ்மால் பிசினஸ், சிறு வியாபாரங்கள் பெற்றுள்ளன. கம்பெனியாக பதிவு செய்யப்படாத சிறிய வியாபாரங்களின் வரியானது 30%-28% குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி வரிச்சலுகையாக வருடத்திற்கு $1,000 வரை அவை பெறலாம். அத்துடன் விற்பனை பரிமாற்றம் $2 மில்லியனுக்கு உட்பட்ட சிறு வியாபாரங்களுக்கான முதல் $20,000 வரையான கொள்முதலுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறு வியாபாரத்தின் சிறிய இலத்திரனியல் பொருட்களுக்கான ஃபிரெஞ்ச் பெனிஃபிட்ஸ் டாக்ஸ் நிறுத்தப்படுகிறது. நோர்தர்ன் ஆஸ்திரேலியாவின் கட்டுமான பணிகளுக்கு $5 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. கார் தயாரிப்பாளர்களுக்கு $783 மில்லியன் வழங்கப்படுகிறது. நிறுவனங்களின் மீலன் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான உச்ச வரம்பு நபரொருவருக்கு $5,000 மட்டுப்படுத்தப்படுகிறது. ஃபாரின் பேக்பேக்கர்ஸ் இனிமேல் இங்கு வேலை செய்யும் போது வரி செலுத்த வேண்டும். சுகாதார ஆராய்ச்சிகளுக்கு $400 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த வரவு செலவு திட்டத்தில் மேலும் குடிவரவு மற்றும் வெளிநாட்டு உதவிகளிலும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதில் கம்போடியா, நவுரு மற்றும் PNG நாடுகளில் உள்ள தடுப்பு முகாம்களுக்கான உதவிகள் குறைக்கப்படுகின்றன.
If we have 500 pay packets on the island, 50 pay packets gone means a 10% reduction in money to the community, to the economy. Some people may leave the island. It is most likely that those people who have been brought to the island to work at the detention center, if their jobs are not there, they will leave the island. So we'll see a reduction in the number of people living on the island that will have an impact on the local economy.
இதேவேளை டவுன்ஸ்வில் மற்றும் சன்ஷைன் கோஸ்ட் விமான நிலையங்கள் சர்வதேச விமான நிலையங்களாக $26 மில்லியன் செலவில் விரிவாக்கப்படுகின்றன. ரெஃப்யூஜி கவுன்சில் ஆஃப் ஆஸ்திரேலியாவுக்கான நிதியில் $140,000 குறைக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்காவுக்கான நிதியுதவி 70%, இந்தோனேசியாவுக்கான உதவி 40% குறைக்கப்படுகின்றன. இராணுவம் மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு, குறிப்பாக உளவுத்துறைக்கு $296 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளன. மெட்சா டேட்டாவை பேணும் தொலைபேசி மற்றும் இன்டர்நெட் நிறுவனங்களுக்கு 131 மில்லியன் டாலர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு குறிப்பாக கிரேட் பேரியர் ரீஃபுக்கு 100 மில்லியன் டாலர்களும் கிளைமேட் சேஞ்ச் அதாரிட்டி, கிரீன் ஆர்மி, கிளீன் எனர்ஜி ஃபைனான்ஸ் கார்பரேஷன் மற்றும் லேண்ட்கேயா ஆகியவற்றிற்கும் நேற்றைய வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த வரவு செலவு திட்டம் பற்றிய தமது கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார்கள் சிட்னியில் இருந்து சிவா தம்பிராஜா, கன்பராவில் இருந்து ஏட்ரியன் அருளானந்தம், மெல்பர்னில் இருந்து பிரபா கணேசன் மற்றும் பிரிஸ்பர்னில் இருந்து செந்தில்நாதன் ஆகியோர்.
எனது பெயர் சிவா தம்பிராஜா, சிட்னியிலிருந்து கதைக்கிறேன். இந்த மத்திய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் ஒரு தொலைநோக்கு இல்லாத அரசியல் ரீதியான, குறுகிய அரசியல் ரீதியான பட்ஜெட் ஆகவே பார்க்கப்படுகிறது. நாட்டு மக்களுக்கு பெரிய அளவில் உதவாட்டியும் இது பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்றே கூற வேண்டும். குறிப்பாக சிறிய வியாபாரம், ஸ்மால் பிசினஸ் என்று சொல்ற அந்த பகுதிக்கு மிகவும் நன்மை அளிக்கக்கூடியதாகவே இருக்கிறது. அத்துடன் இந்த குழந்தைகளை பராமரிப்பவர்களை வீட்டிலிருந்து விரட்டி தொழில் செய்யும் முயற்சியை இந்த ரஷ்யர் ஊக்குவித்துள்ளார். இதுல நன்மை அடைகிற பகுதிகள் என்று சொன்னா, அரசாங்கம் சொல்றதை பார்க்கக்குள்ள எக்கானமி, ஸ்மால் பிசினஸ், ஹெல்த் ஏரியா, ஃபேமிலிஸ் இதெல்லாம் நன்மை அடையுது. பொதுவாக பாதிக்கிற பகுதி என்று சொல்லக்குள்ள ஃபேமிலி குரூப்புகள் மற்றது எஜுகேஷன் அந்த ஏரியாக்கள் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்துது. பொதுவாக சொல்ல போனால் பெரிய நன்மையோ தீமையோ இல்லையே என்றே சொல்ல வேண்டும். இது ஒரு குறுகிய அரசியல் ரீதியான ஒரு வரவு செலவு திட்டமாகவே பார்க்கப்படுகிறது.
எனது பெயர் ஏட்ரியன் அருளானந்தம், நான் கேன்பராவில் இருந்து அழைக்கிறேன். நேற்று நடைபெற்ற இந்த பட்ஜெட் 2015 கருத்துக்களை பற்றி சொல்வதென்றால், ஒரு வரவு பட்ஜெட் என்பது என்னவென்றால் சொன்னால் ஒரு குறித்த காலத்தில் வரவு செலவுக்கான திட்டங்கள் சொல்வார்கள், சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். இந்த வெளியிடப்பட்ட வரவு செலவு திட்டம் 2015 முடிவை மூன்று பகுதிகளாக வகுக்கலாம் என நான் நினைக்கின்றேன். முதலாவது வெற்றியாளர்கள், இரண்டாவது நடுநிலையாளர்கள், மூன்றாவது நஷ்டவாளிகள். நன்மைகளை பெற்றுக் கொண்டவர்கள் யார்? இளம் வயதில் உள்ள பிள்ளைகளின் பெற்றோர்கள், மற்றது சிறு வணிகங்கள் அதாவது ஸ்மால் பிசினஸஸ், மற்றது தேசிய பாதுகாப்பு அதாவது நேஷனல் செக்யூரிட்டி டிஃபென்ஸ், அது கட்டாயம் தேவைதான். ஆஸ்திரேலியாவின் உள்நாட்டு விவசாயிகள், அத்தோடு சுகாதார மருத்துவ ஆராய்ச்சி நிலையங்கள், இன்னும் நோர்தர்ன் ஆஸ்திரேலியா அதாவது நோர்தர்ன் டெரிட்டரியில் உள்ள கட்டமைப்புகளுக்கான வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், அவர்கள் நன்மைகளை பெற்றுள்ளனர். ஆனால் வரவு செலவு திட்டத்தில் நன்மைகளை ஒன்றும் பெறாமல் இருப்பவர்கள், இடைப்பட்ட நடுத்தர வருமானத்தை பெறுபவர்கள், மற்றது எல்லா மாநிலங்களிலும் கடந்த கால மிகப்பெரிய அளவில் அரசாங்கத்தினால் பாதிக்கப்பட்ட சுகாதாரங்கள், கல்விகள், வசதிகளை இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒரு நன்மைகளும் கிடைக்கப்பெறவில்லை.
என்னுடைய கருத்து இறுதியாக என்ன சொல்ல வந்தால், சிறு வணிகங்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ள அந்த 20,000 டாலர் எல்லையினால் பிரதம மந்திரி டோனி அபெட், பொருளாளர் ஜோ ஹோக்கி ஆகிய இருவர்களின் வேலைகள், தங்களது வேலையையும் அதாவது தங்களது கட்சிக்கு பெரும்பாலான ஆதரவுகளும் கிடைக்கும் என்றும், ஓட்டுகளும் அடுத்து வரும் தேர்தலில் இந்த சிறிய வணிகங்களினால் கிடைக்கப்பெறும் என மக்களின் கருத்து மாத்திரமில்லாமல் எதிர்கட்சி பில் ஷோர்டனே கூறியுள்ளார். இறுதியாக கன்பராவின் ACT கவர்மெண்ட் அதாவது எங்களுடைய அரசாங்கத்தில் சீஃப் மினிஸ்டர் ஆண்ட்ரூபா விடுத்துள்ள அறிவிக்கை, 2016-2017 பிறகு கன்பராவுக்கு சுகாதார அதாவது ஹெல்த்தில் வரவு செலவு திட்டம் மிக கடுமையாக குறைக்கப்பட்டுள்ளது. அது ஒரு பெரிய இழப்பு என்று நான் நினைத்து கொண்டு முடிக்கின்றேன். பானையில் சோறு இருந்தால்தான் வழியில் எடுக்கலாம், அதுதான் என்னுடைய கருத்து. இதனால் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள்.
நான் பிரபா கணேசன், மெல்பர்ன்ல இருந்து இந்த பட்ஜெட் சமரியை கொடுக்குறேன். இந்த பட்ஜெட்டை பெரும்பாலும் நம்ம ஒரு லேபர் கவர்மெண்ட் டைப் பட்ஜெட் தான் சொல்லணும். பர்டிகுலர்லி சிறு தொழில் செய்கிறவங்களுக்கும் மிடில் இன்கம் ஏர்னர்ஸ் ஃபேமிலிஸ்க்கும் ஊக்குவிக்கும் முகமாக இந்த வரவு செலவு திட்டம் அமைஞ்சிருக்குது. பொதுவாக வரவு செலவு திட்டம் பற்றாக்குறை வந்து பெரும்பாலும் 2019-20 வரைக்கும் காணப்படுகின்றது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நம்மளுக்கு சைனாவில இருந்து கிடைக்கிற மைனிங் பூம் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. அதனால அரசாங்கத்துக்கு இனியும் இன்னும் 4-5 வருஷத்துக்கு எந்த ஒரு பொருளாதாரத்தை நோக்கி செல்றோங்கிற ஒரு டிரெக்ஷன் சரியா தெரியாம இருக்கிறபடியால ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்ல தான் நம்ம இருக்கிறோம்னு சொல்லலாம். ஆனால் இந்த பர்டிகுலர் பட்ஜெட் வந்து பெரும்பாலும் ஸ்மால் பிசினஸஸ் அதாவது சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு பெருமளவாக பெனிஃபிட் தரப்போகுது. அரசாங்கம் அதன் மூலியமாக இந்த பொருளாதாரத்தை நிலைநடத்தலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அதில் பர்டிகுலராக பார்க்க போனால் கம்பெனி டேக்ஸ் ரேட் 1.5% குறைக்கப்பட்டிருக்குது, அதாவது 30%லிருந்து 28.5% ஆக குறைக்கப்பட்டிருக்குது. கம்பெனி இல்லாமல் வியாபாரம் செய்பவர்களுக்கு தன் வரித்தொகையில் 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, $1,000 வரைக்கும். அது பெரிய அளவில் ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் ஒரு சிறிய அளவில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு. அது இல்லாமல் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கும் போது முக்கியமாக ஏதாவது பொருள் வாங்குறதுன்னா $20,000 வரைக்கும் உங்களுக்கு ஒரு இமீடியட் ரிடக்ஷன் அதை அலோவ் பண்ணி விட்டுறாங்க. அது பெரிய அளவு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கலாம். அது இல்லாமல் பொதுவாக மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸுக்கு $60,000 கீழே இருக்கிற இன்கம் ஏர்னஸுக்கு 85% வரைக்கும் சைல்ட் கேர் பெனிஃபிட் தரப்படுகிறது. அது ஒரு பெரிய அளவு ஒரு உங்களோட பட்ஜெட்டுக்கு ஒரு பெரிய அளவு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னு தென்படுது. மற்றபடி சொல்ல போனால் இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்கு பொருளாதார நிலைமை ரொம்ப ஒரு சிக்கலான நிலைமையில தான் காணப்படுகிறது. அதனால ஒரு பெருமளவு செலவுகளை குறைத்து கொண்டு நம்மளால் முடிந்த அளவு ஒரு சேமிப்புகளை வளர்க்கறத தவிர வேற வழி இல்லைன்றது தான் என்னோட ஒப்பீனியன்.
நான் இதை சென்றிருந்தால நீங்க குயின்ஸ்லேண்ட் பிரிஸ்பன்ல இருந்து கலைக்கிறேன். இந்த பட்ஜெட்டை பற்றி சொல்றேன்டா, இது என்ன இதோட அரசியல் சம்பந்தமான பட்ஜெட், ஒரு பொலிட்டிக்கல் பட்ஜெட்னு தான் சொல்ல வேணும். இத வந்து சில சில இதுகள் சலுகைகள் சின்ன பிசினஸுக்கு, ஸ்மால் பிசினஸ் அந்த சைல்ட் சில முன்னேற்றமான இதுகள் இருந்திருக்குது. அதுகள் வந்து ஒரு இலெக்ஷனுக்காக மக்களிட மைண்ட் சேம் ஹார்ட் சேம் வின் பண்றதுக்காக போடப்பட்ட மாதிரியும் ஒரு இலெக்ஷன் ஸ்வீட்டனிங் பட்ஜெட் மாதிரியும் தான் தெரியுது. ஸோ பேசிக்கலி தெர் இஸ் நதிங் மச் இன் இட் ஃபார் த ஹோம்லெஸ். வர வர ஆனா வீடு இல்லாதவே அதுகளை பற்றி ஒன்றும் பெருசா டார்கெட் பண்ணல. மற்றது மல்டிநேஷனல் டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்கிறாக்களை டார்கெட் பண்றது ஒரு நல்ல விஷயம். ஐ திங்க் தட்ஸ் மோஸ்ட்லி பேசிக்கலி பேஸ்ட் ஆன் த இலெக்ஷன் ஸ்வீட்டனிங் என்று சொல்லணும், அல்லது யூனோ to win the hearts and minds of the people for the coming election. So the government vandu makkala thangal disin pandra mari kaati kodrathukaga oru budget samachirukra mari than theriyudhu.